ஓம் சிவாய நமஹ. ஷைமம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. மூன்றாம் பாடல் முதல் நான்காம் பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
மூல ஆசையினுடைய விசாரத்தை முடிச்சிட்டு இனி அடுத்ததுக்கு வர்றோம். அடுத்தது என்னன்னா, நம்ம மனதில் மேலோட்டமா இருக்கின்ற விதவிதமான ஆசைகள், இது ரெண்டாவது ஆசை. இந்த ஆசை வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த ஆசைய நீ நீக்கினால்தான், இந்த ஆசைய கொஞ்சம் நீ அடக்குனாதான் உனக்கு மனதில் தூய்மை ஏற்பட்டு அறிவு வரும், அந்த அறிவினுடைய விளைவாக இந்த மூல ஆசைய நீ நீக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டு உள்ளது. இப்ப அந்த ஆசையினுடைய சுபாவம் என்ன? இப்ப வந்து நம்ம எந்த ஆசைக்கு வர்றோம்? மூல நிறைவின்மைக்கு போகல, வெளித்தோற்றமா நம்ம மனச பிடிச்சிட்டு இருக்கிற விதவிதமான பற்று, விதவிதமான பொருளை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம் அல்லவா. பொருள் நம்மைய பிடிக்கல, நம்ம தான் அதை பிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி அந்த விதவிதமான பற்று, விதவிதமான ஆசைகள் நம்ம மனசில் இருக்கு, அதனுடைய சுபாவத்தை தான் இங்கு தாய்மானவர் என்ன சொல்லியிருக்கார், ஆசா பிசாசை துரத்தி. இந்த ஆசைங்கிற பிசாசு என்று சொல்ற, இப்ப நம்ம மனசுல பற்றி இருக்கிற ஆசையினுடைய சுபாவம் பிசாசு. பிசாசுனா என்ன என்றால், பிசாசு இஸ் ஈக்வல் டு அசாந்திஹி, அமைதியா எது இருக்காதோ அது பிசாசு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்காதான், நம்ம பார்த்தது கிடையாது, பார்த்ததும் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோம், கதையில படிச்சிருக்குமே தவிர பிசாசு எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா, எல்லா மனசுல இருக்கிற ஆசையும் பிசாசு தான். ஆசை எப்படி மனசுக்குள்ள இருக்குமோ அப்படித்தான் பிசாசு இருக்குமா. என்னன்னா அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும், அது அமைதியாகவே இருக்காது. மனதிற்குள்ள சில ஆசைகள் போயிடுதுன்னு சொன்னா அது நம்ம மனச அமைதியா வச்சிருக்காது. அப்படி அந்த பிசாசினுடைய சுபாவத்துடன் இருப்பதுதான் வெளியே இருக்கின்ற ஆசை. அதனாலதான் அந்த ஆசைய நீக்குனாதான் மனசுல விக்ஷேபம், இந்த விக்ஷேபம் எல்லாம் போய் ஓரளவுக்கு அமைதி அடையும். அப்படி அமைதி அடைஞ்சதற்கு பிறகு ஞானத்தடைஞ்சு விசாரத்தடைஞ்சு பிறகு மூல ஆசைய நீக்க முடியும். பிறகு இந்த மேலோட்டமா நம்ம மனசுல இருக்கிற விதவிதமான ஆசைகள், அது காலத்துக்கு காலம் மனுஷனுக்கு மனுஷன் மாறுபட்டு கொண்டே இருக்கின்ற இந்த ஆசைகள், அந்த ஆசையினுடைய அடுத்த சுபாவம் என்ன என்றால், பொதுவா இந்த ஆசைய கயிற்றுக்கு உதாரணமாக சொல்வார்கள், நம்மைய பந்தப்படுத்துவது. எப்படின்னு சொன்னா, நம்ம கடைக்கு போறோம், எத்தனையோ பொருள்களை பார்க்கிறோம், எந்த பொருளும் நம்மைய கட்டி விடவில்லை, பந்தப்படுத்தவில்லை. எந்த பொருள்ல ஆசை வந்திருக்கோ அந்த பொருளுக்கு நமக்கும் ஒரு விதமான சம்பந்தம் வந்து விட்டது. என்ன சம்பந்தம்னா, கயித்த போட்டு ஒருத்தனை கட்டி வச்சா அந்த கயித்துக்கு அவனுக்கு என்ன சம்பந்தமோ அதுதான் சம்பந்தம். அந்த பொருள் மீது வந்த ஆசை நம்மை பந்தப்படுத்தி விட்டது. எப்படின்னா, அந்த பொருளை நம்ம அடைஞ்சுதான் ஆகணும் என்கின்ற நிலையை நமக்கு கொடுத்து விட்டது. ஆசையினுடைய இனி ஒரு தன்மை என்னவென்றால், நம்மை அதீனமாக்குவது, நம்மை வந்து பந்தப்படுத்துவது, அல்லது அதீனன் அப்படின்னு சொன்னா அதற்கு அடிமையாக்குவது, பொருளுக்கு அடிமையாக்குவது. இப்ப ரெண்டு பொருள் இருக்கு, ஒரு பொருள் மீது ஆசை இல்லைனா அந்த பொருளுக்கு நான் அடிமை இல்லை, அந்த பொருள் மீது எனக்கு ஆசை வந்துவிட்டால் அந்த பொருளுக்கு நான் அடிமை ஆகின்றேன். பிறகு இந்த ஆசைக்கு இனி ஒரு சுபாவம் என்னவென்றால், அதிருப்தி என்று சொல்வார்கள். இந்த ஆசை மட்டும் போதும் என்று சொல்லவே சொல்லார், அதாவது நிறைவின்மை. இந்த மனசுல ஒரு ஆசை வந்து அதை பூர்த்தி பண்ணம்னா நிறைக்கவே முடியாது. ஒருவருக்கு வந்து நல்ல அறுசுவை விருந்து கொடுக்கறோம்னு வச்சுக்கோமே, அவர் வந்து சாப்பிட்டு அந்த நேரத்துல நல்ல ஒரு ஆப்பம் விட்டு திருப்தின்னு சொல்லுவார். பிறகு என்ன சொல்லுவார் தெரியுமோ, வயிற்றுல இடம் இல்ல, இருந்தா உன்ன ரெண்டு லட்டு சாப்பிட்டிருக்கலாம்னு சொல்லுவார். அப்போ வயிறு நிறைய உணவு கொடுத்து அனுபவிச்சார், இருந்தாலும் மனசு என்ன சொல்லுது, வயிற்றுல இடம் இல்ல சாப்பிட முடியலன்னு ஒரு கவலை தான் வருது. சரி, அந்த நேரத்துல கவலை வரலாட்டையும் கூட இதே போல நாளைக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து விடுகிறது. அப்போ திருப்தியா கிடைச்சாலும் திருப்தியா கிடைக்கலினாலும் இந்த திருப்திங்கிறது ஆசைக்கு கிடையவே கிடையாது. எவ்வளவு வந்தாலும் மேல் மேலும் தேவை என்று இது சொல்லும். இதையெல்லாம் தான் அந்த மகாபாரதத்துல யயாதிங்கிற கதையில சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கதையெல்லாம் நீங்க படிச்சிருக்கலாம். ஒருவர் வந்து உலகத்தை அனுபவிச்சுட்டே இருந்தார், வயசாயிடுது, யயாதிங்கிற மன்னன், பிறகு அவருக்கு ஒரு வரம் கிடைச்சது. அவருடைய வயோதிகத்தை யாருக்காவது கொடுத்தா, ஒரு இளைஞனுக்கு கொடுத்தா அதை இவர் வாங்கிக்கலாமா? அப்படி இவருக்கு ஒரு பையன், மத்தவ ரெண்டு பசங்க கேட்டு பார்த்தாங்க முடியாதுன்ட்டா, ஒரு பையன் சரின்னு அவனுடைய இளமைய கொடுத்தான், இவர் வாங்கி அனுபவிச்சார். மறுபடியும் இவருக்கு வயசாச்சு, மறுபடியும் என்ன செய்தார், வேறு மறுபடியும் இளமைய வாங்கினார். இப்படியே வாங்கி வாங்கி கடைசியில புத்தி வந்தது, இதுக்கு ஒரு முடிவே இல்லை என்று. அப்படி ஆசைக்கு இனியொரு உதாரணம், நெருப்புக்கு சொல்லுவார்கள், நெருப்புல எவ்வளவு விட்டாலும் அது போதும்னு சொல்லாது. இப்படிப்பட்ட தன்மையை உடையதுதான் நம்ம மனசுல இருக்கின்ற ஆசை. இப்ப நம்ம மனசுல இருக்கிற ஆசை வந்து பகவானுடைய பகைவன் அப்படின்னு சொல்ற, எவ்வளவு ஆசை இருக்கோ அவ்வளவு பகைவன் நமக்குள்ள இருக்கிறார்கள். இது நம்மை அதிருப்தி கொடுத்துட்டு சஞ்சலத்தை கொடுத்து கொண்டே ஒரு பிசாச போல இருக்கு. நீ அடுத்த கருத்து, இந்த ஆசையினுடைய விளைவு என்ன? மனசுல ரொம்ப ஆசை இருந்ததுன்னா அதனுடைய ரிசல்ட் அது எதுல கொண்டு போய் விடும் என்றால், கீதையில பகவான் ஒரு இடத்துல சொல்ற, நான் அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்கிறான், யாருக்குமே பாவம் பண்ணணும்ங்கிற ஆசை இல்ல, யாருக்காவது பாவம் பண்ணணும்னு ஆசை இருக்கா? இருந்தாலும் அனிச்சன் நபி, விருப்பம் இல்லாத போதிலும் எதனால் தூண்டப்பட்டு ஒருவன் பாபத்தை செய்கின்றான்? அர்ஜுனனுடைய கேள்வி இது மூணாவது அத்தியாயத்துல கடைசியில. அனிச்சன் நபி வாஷ்ணேய, விருப்பம் இல்லாத போதிலும் அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி, யாரினால் தூண்டப்பட்டு பாபத்தை ஒருவன் செய்கின்றான்? அதற்கு பகவான் கொடுத்த பதில், காமயேஷ குரோத ஏஷக, மனதில் இருக்கிற ஆசைதான். ஆசையினுடைய விளைவு பாபம். எவ்வளவு தூரம் ஆசை நம்ம உள்ள ரொம்ப இருக்கோ அந்த அளவுக்கு மனிதர்கள் வந்து பாபத்தை மேற்கொள்கிறார்கள். சரி, பாவம் தானே இருக்கட்டுமே, பாவத்தினுடைய விளைவு துக்கம், துயரம். இப்ப பாபம் தான் ஆசையினுடைய விளைவு. அது எப்படி பாபத்தை கொடுக்கும் என்றால், பகவான் அங்கேயே சொல்றார், இந்த காமக ஏவ குரோதகன்னு சொல்ற, இந்த ஆசையே குரோதமாக மாறிவிடும். இந்த ஆசைக்கு யாராவது தடையா இருந்தா உடனே அது கோபமா மாறி அவர்களுக்கு நாம ஹிம்சை செய்து, ஏன்னா கோபம் வந்தா என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு விதத்துல ஹிம்சை செய்வோம். ஆசை கோபமாக மாறி மற்றவர்களுக்கு துன்பத்தை செய்து நமக்கு பாபத்தை கொடுக்கின்றது. இப்போ மனதில் இருக்கின்ற ஆசையினுடைய விளைவு குரோதம், அப்புறம் லோபம். ஆசைப்பட்ட பொருளை யாருக்குமே கொடுக்க மாட்டோம், விரும்பாத பொருளை தானம் பண்ண ஆரம்பிச்சிருவோம், எல்லாத்துக்கும் எடுத்து கொடுப்போம். ஆனா விரும்பின பொருளை எடுத்து கொடுக்க மனசு வருமா? நாம் ஒரு பொருளை ரொம்ப விரும்பிட்டோம் அப்படின்னா நம்மளே அதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் நம்ம எரியாம வந்துடும். அப்ப லோபம் ஆசையினுடைய விளைவு. அப்படி காமம், குரோதம், லோபம் இதெல்லாம் சொல்றோம், இதுக்கெல்லாம் மூலம் பகவான் ஆசை என்று சொல்றார். ஆசையினுடைய விளைவு பாபம். இனி ஆசைக்கு இனியொரு விளைவு இருக்கு, அந்த விளைவு என்னவென்றால் பிரவிருத்தி என்று சொல்லப்படுகிறது. பிரவிருத்தி அப்படின்னா ஆசை மனசில் இருந்தா நம்ம சும்மா இருக்க வைக்கார். சிவனேன்னு சும்மா இருக்க முடியலேன்னு ஏன் சொல்றோம்? சிவன் ஏன் சிவனேன்னு இருக்காரு தெரியுமோ, அவருக்கு ஆசை இல்ல அதனால சிவனேன்னு இருக்காரு, அதனாலதான் சிவன் சொல்றோம். நம்ம ஏன் அப்படி இருக்க முடியலன்னா உள்ள ஆசை இருக்க விடவில்லை. அதனாலதான் இந்த ஆசைகளை எல்லாம் ஓரளவுக்கு நீக்கிட்டு தான் இந்த சன்னியாச வாழ்க்கைக்கு வரணும் அல்லது நிவர்த்திக்கு போகணும்னு சொல்றது. இல்லைன்னா குகையில போய் உட்கார முடியுமான்னா உட்கார முடியாது. தலையிலையாவது என்ன பண்ணுவோம், தலையை எடுத்து அந்த பாறையில மோதி இறந்துருவோம். காரணம் என்ன, ஆசை மனசுல இருந்துட்டு சும்மா இருக்க வைக்காது, நம்மை செயலில் தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்படி ஆசையினுடைய அடுத்த விளைவு வந்து பிரவிருத்திகி. பிரவிருத்தினா செயலில் நம்மை தூண்டுவது. ஆசையினுடைய முதல் விளைவு பாபம்னு சொன்னோம், ஆசையினுடைய விளைவு பிரவிருத்தி. ஆசைக்கு இனியொரு விளைவு இருக்கு, அது என்ன அப்படின்னு சொன்னா புண்ணிய நாசம். புண்ணிய நாசம் வந்து ஆசையினால வர்ற இனியொரு விளைவு. இந்த புண்ணியம் அப்படிங்கறது நம்மளுடைய பணம் மாதிரி, கரன்சி நோட்டு போல. இந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம், பணத்தை சம்பாதிச்சோம்னா அதுக்கு எதுக்கு வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம், முழு சாய்ஸ் நமக்கு இருக்கு. பொதுவா எதுக்கு பயன்படுத்துவோம், யாராவது பணத்தை கொடுத்து துக்கத்தை வாங்குவார்களா? பணத்தை சம்பாதிக்கிறதே சுகத்தை, இன்பத்தை வாங்கறதுக்காகத்தான். அப்படி இந்த புண்ணியம்ங்கிறது இன்பத்துக்காக, புண்ணியத்தை வச்சு நம்ம இன்பத்தை சம்பாதிப்போம், நல்லதை சம்பாதிப்போம். அப்படி இந்த ஆசை மனசுல இருந்ததுன்னு சொன்னா, நம்ம ஏதாவது தவம் பண்ணி புண்ணியம் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த புண்ணியத்தை ஆசைய தீர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்தி கொள்வோம். அப்ப என்ன ஆகும்னா புண்ணியம் எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு போகும். எப்படின்னா பணம் ரொம்ப இருக்கு, ஆசையும் ரொம்ப இருக்கும்னா என்ன ஆகும், அந்த ஆசை வந்து பணத்தை குறைச்சிரும். என்ன பண்ணுவோம், அந்த ஆசையினால பணத்தை செலவிட்டு செலவிட்டு பணம் எல்லாம் இல்லாம போயிரும். அதே போல ஆசை மனசுல ரொம்ப இருந்தா, நம்ம நல்லது பண்ணி தர்மம் பண்ணி புண்ணியம் பண்ணி வச்சிருந்தாலும் புண்ணியத்தின் விளைவா ஆசைய தீர்த்துக்குவோம். புண்ணியம் இருந்தா தான் ஆசையை தீர்க்க முடியும். அப்படி என்ன ஆகும், புண்ணியம் எல்லாம் அதற்கு போயிடுதுன்னு சொன்னா, மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு, சாஸ்திரத்துக்கு, குரு கிடைக்கிறதுக்கு எல்லாம் புண்ணியம் வேணும், அதுக்கெல்லாம் புண்ணியம் இல்லாம போகும். சில பேர் ஊதாரித்தனமா செலவு பண்ணி நல்லதுக்கு வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு பணம் இருக்காது. காரணம் என்ன, பணத்தை எல்லாம் தப்பான என்னன்னா, தேவையில்லாத விஷயத்துல பணத்தை செலவழிச்சுட்டா தேவையான விஷயத்துக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம், கஷ்டப்பட்டு இருப்போம். அப்படி வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையா புண்ணியத்தை பயன்படுத்துறத விட்டு ஆசைய மனசுல வச்சுட்டு புண்ணியத்தை எல்லாம் நாசம் பண்ணி விட்டுரும். இதெல்லாம் ஆசையினுடைய விளைவுகள். இப்படி பல விளைவுகள் இந்த ஆசைக்கு இருக்கு. பாவம் வரும், புண்ணியம் போகும். பாவம் மட்டும் வந்தா பரவாயில்ல, புண்ணியமும் போகும் பாவமும் வரும். மனதுல அசாந்தியா பிசாசு போல் இருக்கும். இப்படிப்பட்ட மனதை கொண்டு நம்ம எப்படி வேதாந்த விசாரம் பண்ணி அமைதியா இருந்து உண்மையை எப்படி கிரகிச்சுக்க முடியும், அதனாலதான் சாஸ்திரத்துல இப்படிப்பட்ட மேலோட்டமா உன் மனசுல ஓடிக்கொண்டிருக்கின்ற அன்றாட ஆசைகளை வந்து நீ நீக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இனி அடுத்த கருத்து, இப்படிப்பட்ட ஆசைக்கு என்ன காரணம், மனசுல எத்தனையோ ஆசைகள் குடிகொண்டு விட்டது, அந்த ஆசைக்கு என்ன காரணம் என்றால், அதுவும் பல காரணம் சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம முக்கியமா ஒரே ஒரு காரணத்தை மட்டும் பாக்கிறோம். எதற்கு காரணத்தை பாக்கிறோம், இப்ப வந்து மேலோட்டமா இருக்கிற ஆசையினுடைய சொரூபம் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தது இந்த ஆசையினுடைய விளைவு என்னன்னு பார்த்தோம். இந்த ஆசை எப்படி நமக்குள்ள வந்தது, ஏன்னா ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கின்றது. அது எப்படி உற்பத்தியானது என்றால், ஒரு ஸ்லோகம் சொல்கின்றது, ஆசை வந்து சங்கல்பத்திலிருந்து ஆசையானது தோன்றுகின்றது. சங்கல்பாத் ஜாயதே காமக, திடீர்னு ஆசை மனசுக்குள்ள தோன்றாது, சங்கல்பத்திலிருந்துதான் ஆசையானது உற்பத்தி ஆகின்றது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து எத்தனையோ பொருள்களை பார்க்கிறோம், எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம். எந்த பொருள் மீதும் எந்த மனிதர்கள் மீதும் முதல் சந்திப்புல பற்றானது உற்பத்தி ஆகாது. கடையில எத்தனையோ பொருளை பார்க்கிறோம், அது வந்து பார்க்கப்படுகின்ற பொருளா தான் இருக்கு. ஆனால் எப்பொழுது அந்த பொருள் மீது ஆசை வருகிறது என்றால், முதல் பார்வையில வருவதில்லை, மீண்டும் மீண்டும் அந்த பொருள் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்னு அந்த பொருளை சிந்திப்பதனால் சங்கல்பம் செய்து செய்து அந்த பொருள் மீது ஆசை உற்பத்தி ஆகிறது. சங்கல்பம் என்றால் அந்த பொருள் கொடுக்கின்ற சுக அம்சத்தை சிந்தித்தல். கொஞ்சம் அறிவு இருந்து துக்க அம்சத்தை சிந்திச்சான்னா ஆசை வந்துடாது, அந்த பொருள் கொடுக்கின்ற இன்பத்தை மட்டும் சிந்திக்கிறது. கடைக்கு போறோம், திடீர்னு ஒரு நல்ல பொருளை பார்க்கிறோம், அந்த பொருள் வீட்டுல ஏற்கனவே இருக்கு, அது என்ன வேணாலும் வச்சுக்கலாம், பேனாவா இருக்கலாம் அல்லது குக்கரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், புது மாடல் நல்லா அட்ராக்டிவா இருக்கு, உடனே இது இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேற எதுக்கோ சேர்த்து வச்ச பணத்தை இதுக்கு செலவழிச்சிட்டோமே, பணம் போயிடுது, அது அதுக்கப்புறம் சிந்திக்கிறோம். இப்ப என்னன்னா, அது கொடுக்கற ஒரு அம்சத்தை சிந்திக்கிறது தான் சங்கல்பம்னு சொல்றது. அதனுடைய விளைவை எல்லாம் சிந்திச்சோம்னா ஆசை உற்பத்தி ஆகாது. ஆசை உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம் அந்த பொருள் நமக்கு மேலோட்டமா கொடுக்கிற ஒரு அம்சத்தை பற்றிய மட்டும், அது இன்பத்தை கொடுக்கிற அம்சத்தை மட்டும் நம்ம சிந்திச்சு அந்த பொருளை ஆசைக்குரிய விஷயமாக மாற்றுகின்றோம். இப்ப பார்க்கப்பட்ட பொருள் ஆசைக்குரிய விஷயமாக மாற்றுவது சங்கல்பத்தினால். சங்கல்பம் என்றால் மீண்டும் மீண்டும் சிந்தித்தல், அந்த பொருள் கொடுக்கின்ற இன்பத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். இப்படி சிந்திச்சு ஆசைகளா நம்ம மாற்றி வச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொரு மனிதர்கள் யாருன்னா பண்டில் பண்டில் ஆன ஆசைகளாக நாம் நடந்து கொண்டு இருக்கின்றோம். இப்படி ஆசை வந்து உற்பத்தி ஆனது. இனி அடுத்த முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த ஆசையை நீக்கிறதுக்கு என்ன உபாயம்? இந்த மேலோட்டமா மனசுல ஆசைகள் இருக்கல்லவா, நம்ம வந்து ஆசையினுடைய தன்மையை பார்த்தோம், பிறகு இரண்டாவதாக ஆசையினுடைய விளைவை பார்த்தோம். இந்த விளைவெல்லாம் ஒரு அறிவை கொடுக்கிறது, ஒரு அவேர்னஸ கொடுக்கிறது, பாவத்தை கொடுக்கும், புண்ணியத்தை குறைச்சி விட்டுரும், இப்படி எல்லாம் பார்த்தோம். இது ஏன் வருதுன்னு சொன்னா சங்கல்பத்தினால வருதுன்னு பார்த்தோம். இனி மனசுல இருக்கிற ஆசைகளை எல்லாம் ஒரு நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அமைதிப்படுத்தி, அல்லது சில ஆசைகளை நீக்கணும், சில ஆசைகளை நெறிப்படுத்தணும், அதற்கு என்ன உபாயம் என்றால் இப்பொழுது சிலவற்றை பார்க்கலாம். முதல் உபாயம் வந்து எப்படி வந்ததோ அதற்கு ஆப்போசிட்டா வேலை செய்யணும். அது என்னன்னா அசங்கல்பக. ஒரு பொருளையே சும்மா நினைச்சிட்டே இருக்க கூடாது. ஒரு பொருள் வந்து நமக்கு ஆரம்பத்துல அட்ராக்டிவ் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு விஷ, அது ஒரு பெரிய இண்டிகேஷன். என்ன இண்டிகேஷன்? நமக்கு ஒரு அறிகுறி போல, ஓ இந்த பொருள் என்ன வந்து கொஞ்சம் கவர்ந்து விட்டது, அதனால என்ன அந்த பொருளை பற்றிய சிந்தனை நான் மேற்கொள்ள கூடாது. அப்போ அசங்கல்பம் தான். அசங்கல்பம்னு என்ன? அந்த பொருளை பற்றியே நான் மீண்டும் மீண்டும் சிந்திக்க கூடாது என்று சங்கல்பம் பண்ணாம இருக்கிறது முதல் உபாயம். அங்கும் ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு, காமத்தே மூலம் ஜானாமி. ஏ காம, ஒரு ஒரு முனிவர் வந்து காமத்தை பார்த்து பேசுறார், மனசுல இருக்கிற ஆசைய பார்த்து பேசுறார். மனசுல இருக்கிற ஆசையே உன்னுடைய மூளை எனக்கு தெரியும், சங்கல்பாத்தி ஜாயதே, நீ சங்கல்பத்திலிருந்துதான் வந்திருக்க, நான் வந்து இனிமேல் சங்கல்பம் பண்ணி உன்னை உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது போல் ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் சங்கல்ப இஷ்யாமி, நான் வந்து சங்கல்பம் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இந்த நேரம் போகாத சமயத்துல என்ன செய்வோம் தெரியுமா? உட்கார்ந்து எதையாவது நினைச்சிட்டு இருப்போம், அது இருந்தா நல்லா இருக்குமே, அது இருந்தா இவ்வளவு பிரயோஜனமா இருக்குமேன்னு நினைச்சு நினைச்சு அது மேல ஒரு வேல்யூவை நம்மளே உருவாக்கி பிறகு என்னன்னா அதற்கு நம்மளே அடிமையாகி விடுகின்றோம். அசங்கல்பக. இனி அடுத்த இரண்டாவது உபாயம் என்னவென்றால், சங்கல்பம் பண்ணாம இருக்க முடியலையே, அந்த பொருள் அவ்வளவு ஒரு அட்ராக்டிவா இருக்கு, இன்பத்தை கொடுக்க மாதிரி இருக்கே, அது எப்படி சங்கல்பம் பண்ணாம இருக்கிறது? அடுத்த கேள்வி. சங்கல்பம் பண்ண வேண்டாம்னு சொன்னீர்கள், ஆனா முடியலையே, மனசு தன்னை மீறி அதையவே நினைக்குதேன்னு சொன்னா, சாஸ்திரத்துல முக்கியமான உபாயம் இங்கு சொல்லப்படுகிறது, தோஷ தர்ஷனம். இந்த பொருளில் இருக்கின்ற குறையை பார்த்தல், தோஷ தர்ஷனம். நம்ம எதை சங்கல்பம் பண்ணுவோம்? பொருள் இருக்கிற நிறைவான அம்சத்தை தான் நினைச்சிட்டு இருப்போம். ஒவ்வொரு பொருள் இருக்கின்ற குறைவான அம்சத்தை, தோஷத்தை நாம் சங்கல்பம் செய்ய வேண்டும். இப்ப சங்கல்பத்தை மாத்திக்கிறோம், நிறை சுக அம்சத்தை நினைச்சிட்டு இருக்கிற நம்ம அதில் இருக்கிற டிஃபெக்ட், அதில் இருக்கிற தோஷத்தை பார்க்கணும். பிறகு பகவான் சொல்றார், அந்த தோஷத்தை பார்த்தா பத்தாது, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம் சொல்றார். இந்த தோஷத்தை ஒரு முறை பார்த்துட்டோம்னா போதாது, மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும். என்னன்னா ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, ஜரான வயோதிகம், வியாதினா நோய், இதனுடைய தோஷத்தை பார்க்கணும். இப்ப விதவிதமான பதார்த்தத்தை சாப்பிடலாம்னு ஆசை வருது, டாக்டர் சொல்லியிருக்காரு இந்த வயசுக்கு மேல உங்களுக்கு பல்லு போச்சு, பல்லெல்லாம் போயிருக்குன்னு என்ன அர்த்தம்னா, பல்லுல கடிச்சு சாப்பிடுற அளவுக்கு வயிற்றுல வந்து பல்லு போயிடுதுன்னு என்ன அர்த்தம்? உடம்பே சொல்லுது ஜீர்ணிக்கிற சக்தியும் குறைஞ்சிருக்கு, அதனால வந்து அளவா சாப்பிடுங்க, வடையெல்லாம் உள்ள தள்ள வேண்டாம், முறுக்கு சீடையெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு பல்லே இண்டிகேட் பண்ணுதான். இந்த வயிறு காமிக்காதல்லவா, வயிறு சொல்லுதான் இனிமேல் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனா என்ன பண்றோம், அந்த ஆசை, அந்த சுவைங்கிற ஆசை விட மாட்டேங்குது. உடனே வியாதி, என்னென்ன வியாதி எல்லாம் வரும், அதனால இப்படி எல்லாம் துக்கப்படுவோங்கிறத அனுதர்ஷனம் பார்க்க பார்க்க, சரி வேண்டாம் அப்படிங்கிற ஆசை நமக்கு நம்மை விட்டு போயிடும். அதாவது இந்த உலகத்தை அனுபவிக்கிற சக்தியை நம்ம இழக்கிறதுக்கு முன்னாடி உலகத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆசையை நம்ம இழந்துடணும். அதுக்கு இது உபாயம். அடுத்த உபாயத்தை இங்க தாயுமானவர் சொல்லி இருக்கிறார், ஆசைய உயர்வான ஆசையாக மாற்றி கொள்ளுதல், ஈஸ்வர இச்சையாக மாற்றுதல். ஏன்னா இந்த ஆசைப்படுறது தன்மை நமக்கு இருந்து இருந்து, ஆசைப்படாம இருந்தா ஏதோ தண்ணிக்குள்ள போய் இருக்கிற மாதிரி, அல்லது மீன் வந்து வெளியே இருக்கிற மாதிரி துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன, சரி ஆசைய மாத்திரு, எப்படின்னா ஈஸ்வர இச்சையாக மாற்றுதல். அதத்தான் இங்க சொன்னார், பற்றிய பற்று அற தன்னை பற்ற சொன்னான். உன் பற்று உலக பற்று போகணும்னா ஈஸ்வரன் மீது பற்றுவை என்று ஈஸ்வர இச்சையாக மாற்றுதல். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல, நம்மளுடைய கலாச்சாரமே இதை காட்டுகின்றது. நமக்கு விதவிதமா ஆடை போட்டுக்கணும், விதவிதமா சாப்பிடணும்னு ஆசை, உடனே பகவானுக்கு விதவிதமா ஆடை அணிஞ்சு பகவானுக்கு விதவிதமா எல்லாம் செய்யறோம். காரணம் என்னன்னா அந்த ஆசையானது பகவான் மீது செய்து பார்க்கிறோம். இப்ப வந்து கடவுளுக்கு வந்து விதவிதமான டிரெஸ் போடுறோம், என்னென்ன மாதிரி டிரெஸ் எல்லாம் பகவானுக்கு அந்த விக்கிரகத்துக்கு கொடுத்து விதவிதமான உணவு சமைச்சு எல்லாம் கொடுக்கற, என்னன்னா அப்படியே ஈஸ்வர இச்சையாக மாற்றுதல். பிறகு எதை அனுபவிச்சாலும் இது பகவானுடைய பிரசாதம் ங்கிற புத்தியில, இது வெறும் போக புத்தி போக பொருள்னு சொல்லாம இறைவனுடைய பிரசாதம்னு மாற்றி பார்க்குதல். அப்படி ஆசைய வந்து ரீப்ளேஸ் பண்றோம், ஆசை கொஞ்ச நாள் தொடரட்டும், ஈஸ்வர இச்சையாக மாறட்டும். அப்ப என்ன கிடைக்கும்னா, இப்படி எல்லாம் செய்தோம் அப்படின்னா இந்த ஆசையானது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நீங்கி வரும். இப்ப என்ன என்னென்ன கருத்தெல்லாம் பார்த்திருக்கோம், நம்ம மனசில் இருக்கின்ற பிசாசு ரூபமான ஆசைய, ரொம்ப ஆசை மனசுக்குள்ள இருந்து சஞ்சலமா எப்பொழுதும் ஒரு நிறைவில்லாம நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. வேற யாராவது எங்காவது இருந்தா கொஞ்ச நேரம் தான் டிஸ்டர்ப் பண்ணுவார்கள். இப்ப சின்ன குழந்தை வீட்டுல தொந்தரவு பண்ணுதுன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். ஆனா இந்த மனசு இருக்கே அது எங்க போனாலும் நம்மோட வருது. ரிஷிகேஷுக்கு போயிடலாம், இமயமலைக்கு போலான்னு சொன்னாலும் கூட நம்ம மனசு இங்க விட்டுட்டு போக முடியாது, மனசோட தானே போறோம். அதனாலதான் சொல்லுவார்கள் சுவாமிஜி, என்ன சொல்லுவார்கள், நீ வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் ரயில் ஏறி போனேன்னு சொன்னாலும் கூட டிக்கெட் இல்லாம உனக்குள்ள எத்தனையோ பேர் பயணம் செய்வார்கள், அவர்களையும் சேர்த்து நீ அழைச்சிட்டு போற, அங்க போய் அவங்கள நீ நினைச்சு கொண்டிருப்பாய், அதனால இங்கேயே கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு போக வேண்டும் சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த மனசுல ஆசை இருந்து இருந்து நம்ம வந்து அதை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, நம்ம அதை துன்புறுத்திட்டு இருக்கு. அது ஆசையினுடைய சுபாவம். அதனுடைய விளைவு என்னன்னா அது பாபத்தை கொடுக்கும், நம்ம பாபத்துல ஈடுபடுத்தி விடும். எப்படின்னா எப்பெல்லாம் நம்ம மத்தவங்களை ஹிம்சப்படுத்துறமோ கஷ்டப்படுத்துறமோ அதுக்கெல்லாம் மூல காரணம் ஆசையா இருக்கும். அந்த ஆசைதான் கோபமாகவும் பொறாமையாகவும் லோபமா மாறி நம்ம பாவத்தை தேடுறோம். பிறகு ஆசையின் விளைவா சேர்த்து வச்சிருந்த புண்ணியத்தை எல்லாம் நம்ம தீர்த்து விடுகின்றோம். இப்படி இந்த ஆசையினுடைய விளைவு. இந்த ஆசைக்கு காரணம் சங்கல்பம்னு பார்த்தோம். ஒரு பொருளை நினைச்சு நினைச்சு ஆசைய உருவாக்குகின்றோம். திடீர்னு ஆசை வந்து நம்ம பிடிச்சிடல. இந்த ஆசையை நீக்கிறதுக்கு உபாயம் என்ன என்றால் சங்கல்பம் பண்ணக்கூடாது, தோஷ தரிசனம் ஈஸ்வர இச்சை மனசுல வளர்த்திக்கணும்னு பார்த்தோம். இனி கடைசியா இப்படி எல்லாம் பண்ணி மனசில் இருக்கிற மேலோட்டமான இருக்கிற ஆசைகளை நெறிப்படுத்தி நீக்கிவிட்டால் அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதான் நம்ம கடைசியா பாக்குற கருத்து. பிரயோஜனம் எதனுடைய பிரயோஜனம், மனசில் இருக்கிற ஆசைகளை எல்லாம் நம்ம முழுமையா நீக்க வேண்டாம், ஒரு நெறிப்படுத்த வேண்டும். மனசுல ஒரு ஆசை ஏற்படுது, அது தர்மத்துக்கு உட்பட்டதா இருந்தா ஓரளவுக்கு நான் அதை பயன்படுத்துகின்றேன், அது அதர்மமா இருந்தா நீக்குகின்றேன். அதிக ஆசை வேண்டாம், அளவான ஆசை போதுமென்ற மனம் பொன் செய்யும் மருந்துன்னு சொல்றோம் அல்லவா, அப்படி போதுங்கிற மனம் ஒரு நிறைவை நான் வளர்த்தி கொள்கின்றேன். அப்படி வளர்த்தி கொண்டால் அதனுடைய விளைவு என்ன என்றால், முதல்ல ஒரு விதமான சாந்திய நம்ம மனசுல அனுபவிப்போம், ஒரு அமைதி நம்ம மனசுக்கு கிடைக்கும், ஒரு தெளிவு நம்ம மனசுக்கு கிடைக்கும். விதவிதமான ஆசைகள் வந்து நம்ம ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்கி மனசுக்கு ஒரு தெளிவு சாந்தி கிடைக்கும். பிறகுதான் மனசு நமக்கு கீழ் செயல்பட்டு ஒரு கருவியாக செயல்படும். இதுவரைக்கும் மனசுக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருந்தோம், இனி மனம் நம்ம பின்னாடி வரும். இந்த சில பேர் பீச்ல நாயை பிடிச்சிட்டு போவார்கள், பார்த்த ஒரு பெரிய சந்தேகம் வரும், இவர் நாயை கூட்டிட்டு போறாரா நாய் வந்து இவரை கூட்டிட்டு போகுமான்னு ஒரு சந்தேகம் வரும். அது வாட்டை கெடுத்துட்டு போகும், இவர் கஷ்டப்பட்டு பின்னாடி ஓடிட்டு வருவார். யார் யார கூட்டிட்டு போறதுக்கு வெளியே வந்தார்கள், வீட்டில் இருக்கிற நாயை இவர் வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்கு வெளியே வந்தார், ஆனா என்ன ஆயிடுதுன்னா நாய் இவரை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடுது. அது போலதான் நம்முடைய மனம், யார் யார அழைச்சிட்டு போகணும், நம்ம வந்து மனசை அழைச்சிட்டு போகணும், ஆனா மனம் நம்மைய அழைச்சிட்டு போகுது. அது ஆசையினுடைய விளைவு. ஆசையெல்லாம் நம்ம கட்டுக்குள்ள இருந்தோம்னா நம்ம மனம் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவியா செயல்படும். அப்படிப்பட்ட மனதை பயன்படுத்தி என்ன அடையறோம், ஞானம் என்ற ஒன்று அடையறோம். ஆசையெல்லாம் நெறிப்படுத்தி முறைப்படுத்தினால் மனம் நம்ம கிட்ட இருக்கும். அந்த பற்று நீங்க நீங்க மனம் தெளிவடைந்து அமைதியடைந்து வைராகியம் போல நல்ல பண்புகளெல்லாம் வரும். அதனுடைய விளைவாக விசாரத்தில் ஈடுபட்டு ஞானத்தை அடைவோம். ஞானத்தினுடைய விளைவு என்னன்னா ஆசை போகணுங்கிற ஆசையும் போயிடும். அதான் கடைசி ஆசை. நம்ம கடைசியா என்ன ஆசை போகணும் தெரியுமோ, ஆசையெல்லாம் போகணுங்கிற ஒரு ஆசை இருக்கே அதுவும் போய் ஒரு முழு மன நிறைவு அடைவோம். சரி, அது எப்படித்தான் இருக்கும்னு சொல்லுங்களே என்று சொன்னா இந்த வரியை தான் படிக்கணும். பெற்றதை ஏதென்று சொல்வேன், சற்றும் பேசாத காரியம் பேசினான். அல்லது ஆசை பிசாசை துரத்தி அடியினை கீழ் ஆட்கொண்டான். அந்த நிலை நமக்கு கிடைக்கணும்னா அதை நம்ம நீக்க முடியாது. அதற்கு முன்னாடி மேலோட்டமா நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற ஆசைகளை நம்ம இங்க பார்த்த விதத்துல நீக்கி இந்த நிலையை அடைய வேண்டும் என்பதோடு இந்த கருத்தையும் நாம் முடித்துக் கொள்ளலாம். இவ்விதம் இந்த 3-4 இந்த 2 பாடல்களை மையமாக வைத்து கொண்டு நாம் பற்று என்ற விஷயத்தில் சில கருத்துக்களை பார்த்தோம். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.